நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன், விமல் சுக்கநாதன் ஆகியோர். சீனாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த 1949 பிறகு முதல் தடவையாக சீன தாய்வான் அரசாங்கங்கள் நேர்முக சந்திப்புகளை பேச்சுவார்த்தைகளை நடத்தி தமது உறவுகளை பலப்படுத்துவது என்று இணக்கம் கண்டிருக்கின்றன. இரு நாடுகளின் அரசு திணைக்களங்களுக்கு இடையில் ஒழுங்கான முறையில் தொடர்புகளும் ஏற்படுத்தப்பட இருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் இது ஒரு புதிய அத்தியாயம் என்று சீன கொள்கை தொடர்பான தாய்வான் அமைச்சர் விவரித்திருக்கிறார்.
做到这儿能够见面是在过去是不可想象的，但是要破解。
சீனாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு மாநிலமாகவே சீனா தாய்வானை கருதி வந்திருக்கிறது. தாய்வானுடனான சீனாவின் தொடர்புகள் மூன்றாவது அமைப்பு ஒன்று மூலமாகவே இதுவரை நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன.
வடகொரியா தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி எதிர்பாராத அழைப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக தென்கொரியா தெரிவித்திருக்கிறது. இருநாட்டு உயர்மட்ட அதிகாரிகளும் புதன்கிழமையன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். வடகொரியாவின் அழைப்பு தென்கொரியாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பதாக அந்நாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப்புற கிராமமான பான்முன் ஜோம் என்கிற இடத்தில் நடக்கவிருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லா விதமான முக்கிய விவகாரங்களும் பேசப்படும் என்று கூறப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
2020 உலக உதவிந்தாட்ட விளையாட்டுப் போட்டியை நடத்தவிருக்கும் வளைகுடா நாடான கட்டாரின் தொழில்துறை செயற்பாட்டு விதிமுறைகள் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்று ஃபுட்பால் விளையாட்டின் உலக கட்டுப்பாட்டு சபையான ஃபீஃபா கட்டார் நாட்டை வற்புறுத்தியதை தொடர்ந்து தொழிலாளர்கள் உரிமைகள் பற்றிய புதிய சாசனம் ஒன்றை கட்டார் ஏற்பாட்டாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் கட்டார் நாட்டில் தொழில் சம்பந்தமான விபத்துகளில் நேபாள நாட்டு கட்டிட தொழிலாளர்கள் 185 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரிலிருந்து வெளியேறிய பிறகு அரசால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 300 அதிகமான ஆடவர்கள் மற்றும் சிறுவர்களின் நிலை குறித்து ஐநாவின் உதவி வழங்கும் நிறுவனங்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றன.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
ஹாலிவுட் திரையுலகின் புகழ்பூத்த குழந்தை நட்சத்திரம் ஷேர்லி டெம்பிள் காலமானார். இறக்கும் போது அவருக்கு வயது 85. கலிபோர்னியாவில் உள்ள அவருடைய இல்லத்தின் உறவினர்கள் சூழ்ந்து நிற்க நேற்றிரவு அவர் உயிர் பிரிந்தது. ஷேர்லி டெம்பிள் ஹாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது வயது 3. அவரது சுருள் சுருளான கேசமும் குளிவுளும் கன்னங்களும் அமெரிக்கர்களை கொள்ளை கொண்டன.
அல்ஜீரியாவில் ராணுவ பயண விமானம் ஒன்று வானிலிருந்து விழுந்து நொறுங்கியதில் 100 அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த விமானத்தில் விமான பணியாளர்கள் உள்ளிட்ட 103 பேர் பயணம் செய்து கொண்டிருந்ததாக அரச வானொலி தெரிவித்திருக்கிறது. ஹெர்குலஸ் C-130 என்கிற இந்த விமானம் நாட்டின் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஓம் எல்பாகி என்கிற மலைப்பாங்கான இடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விமானத்தில் இராணுவத்தினரும் அவர்களின் குழந்தைகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் பயணம் செய்து கொண்டிருந்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்து சமயத்தின் வரலாறு பற்றி பாண்டித்யம் பெற்ற முன்னணி அமெரிக்க எழுத்தாளர் வெண்டி டொனிகர் எழுதி பெங்குயின் வெளியீட்டு நிறுவனம் வெளியிட்ட நூல்களின் பிரதிகள் அனைத்தையும் இந்தியாவிலிருந்து மீளப்பெறுவதென்று பெங்குயின் தீர்மானித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. ஷிக்ஷா பச்சோ அண்டோலன் என்ற பிரச்சார இயக்கம் என்று சட்டரீதியாக சவால் விட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்கள் ஒரு மாற்று வரலாறு என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள இந்த நூலில் தவறான கருத்துக்கள் காணப்படுகின்றன என்றும் இந்துக்களின் மன உணர்வுகளை நூல் புண்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பெங்குயின் இதுபற்றி கருத்தரையும் வெளியிட மறுத்திருக்கிறது.
ஈராக்கின் வடபகுதி நகரான மொசூலில் தீவிரவாதிகள் 15 ராணுவ வீரர்களை கொலை செய்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். நேற்று இரவு அந்த ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த பகுதியின் மீது ஒரு முற்றுகை தாக்குதல் நடந்தபோதே இவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்டுள்ள 15 பேரில் 14 பேரின் தலை வெட்டப்பட்டிருக்கிறது என்று கூறும் பாதுகாப்பு தரப்பு, தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் ராணுவ உடையினில் வந்தனர் என்றும், சுமார் 20 வாகனங்களில் வந்த அவர்கள் ராணுவத்தினர் தங்கியிருக்கும் பகுதியை சுற்றி வளைத்து இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்றும் கூறுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.